நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்துடன் GSLV ராக்கெட் மூலம் இந்தியா செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவியுள்ளது தொடர்பிலான செய்திகள்.
இந்த மாதிரியான எஞ்சின் இயங்க ஆரம்பிக்கப்படும் ஒரு நிலை அடைந்தால் மட்டும் போதாது, தொடர்ந்து இயங்க வேண்டும். அதாவது தொடர்ந்து 1000 வினாடிகள் இயங்க வேண்டும். அந்த மாதிரி இன்று 1000 வினாடிகள் இயங்கி அதற்கு வேண்டிய விசையை அளித்து வெற்றிகரமாக கொடுத்துள்ளது.
இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சரை தமிழக மீனவர்கள் டெல்லியில் சந்தித்து பேசுவார்கள் என்று இந்திய மீனவர்கள் சங்கத்தின் இலங்கை இணைப்பாளர் அந்தோணிமுத்து தெரிவிக்கும் தகவல்கள்.
புதுவில் செல்லும் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களை தமிழக மீனவ பிரதிநிதிகள் சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை நான் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களிடம் தெரிவித்த பொழுது அவரும் இதனை ஏற்றுக்கொண்டதுடன்,
இலங்கையின் வடக்கு பகுதியில் மோசமான வானிலை காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பற்றிய செய்திகளும், பின்னர் பர்மிய தொடரின் 14வது பாகமும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தெற்கு சூடானிய நகரான போருக்கு வெளியே நடந்த கடுமையான சண்டையில் ஒரு ராணுவ ஜெனரல் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த நகருக்கு கூடுதலாக அனுப்பப்பட்ட வாகன தொடரணி ஒரு இடத்தில் வழிமறித்து கடுமையாக தாக்கப்பட்டதாக அங்கு முன்னறி கொண்டிருக்கின்ற அரசாங்க படைகளுடன் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் துணை அதிபரான ரேக் மக்ஷர் அவர்களுக்கு ஆதரவான கிளர்ச்சிக்காரர்களின் வசம் போர் நகர் தற்பொழுது இருக்கின்றது. அந்த வீதி நடுகிலும் இருந்த சடலங்களையும் எரிந்து போன யுத்த தாங்கிகளையும் பார்த்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். 3 வாரமாக தொடரும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மோதலில் ஈடுபடுகின்ற 2 தரப்பும் எத்தியோப்பிய தலைநகர் அட்ரிஸ் அபவாவில் நேரடி பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றன.
இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் 1000கணக்கான ஆப்பிரிக்க தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடத்தியிருக்கின்றனர். இதுவரை நடந்திருக்கின்ற இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களில் இதுதான் மிகப்பெரிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சூடான், எரித்ரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த இந்த குடியேறிகள் சட்டவிரோத குடியேறிகளை 1 ஆண்டு வரை விசாரணை என்று தடுத்து வைக்கும் புதிய சட்டத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொழில் தேடியோ அல்லது ஒடுக்குமுறைகளிலிருந்தோ தப்பியோ சுமார் 60,000 ஆப்பிரிக்கர்கள் இஸ்ரேலிய மண்ணுக்குள் நுழைந்திருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் கணக்கிட்டுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 3000 பேரை விடுவிக்க கோரி 2 வாரங்களுக்கு முன்னரும் ஆப்பிரிக்கர்கள் டெல் அவிவ் நகரில் பேரணி நடத்தியமை குறிப்பிடத்தக்கது.
அல் கைதாவின் ஆதரவுடனான தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டையிடுவதற்கு ஈராக்கியின் அரசாங்கத்துக்கு தமது உதவி கிடைக்கும் என்று கூறியிருக்கின்ற அமெரிக்க அரசு துறைச் செயலர் ஜான் கெரி அவர்கள் ஆனால் அமெரிக்க படைகள் ஈராக்குக்கு மீண்டும் திரும்பாது என்றும் கூறியிருக்கின்றார். பிரதமர் நூரி அல் மலிகியின் ஈராக்கிய அரசாங்கம் தீவிரவாதிகளை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக ஜெருசலத்துக்கான தனது பயணம் ஒன்றின் பொழுது கெரி அவர்கள் கூறியிருக்கின்றார். மேற்கு நகரான ஃபலுஜாவை இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் மற்றும் லெவன்ட் அதாவது இசிஸ் என்ற தீவிரவாத குழுவிடமிருந்து தாம் இழந்து விட்டதாக ஈராக்கிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையில் அவரது இந்த கூற்று வந்திருக்கின்றது. இதற்கிடையே ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்தில் தொடர்ச்சியாக நடந்த குண்டு தாக்குதல்களில் குறைந்தபட்சம் 14 பேராவது கொல்லப்பட்டதுடன் மேலும் டசின் கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் ஷியாக்கள் வாழ்கின்ற மாவட்டமான ஷாப்பில் 2 கார்குண்டுகள் வெடித்ததில் 9 பேர் கொல்லப்பட்டார்கள். வேறு 2 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளில் ஏனையவர் இறந்திருக்கின்றார்கள்.
ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் பாப்பரசர் பிரான்சிஸ் ஹோலிலேண்ட் எனப்படும் புனித பிரதேசத்துக்கான தனது முதல் பயணத்தை அறிவித்திருக்கிறார். ஜோர்தான், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளில் இருக்கின்ற தலங்களுக்கு இதுவரை மே மாதம் பாப்பரசர் செல்ல இருக்கிறார். இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே சமாதானத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த பயணத்தை பாப்பரசர் பிரான்சிஸ் பயன்படுத்திக் கொள்வார் என்று பிபிசியின் வத்திகான் செய்தியாளர் கூறினார். பாப்பரசர்களின் முதலாவது புனித பயணமாக பாப்பரசர் 6ஆம் போல் மேற்கொண்ட யாத்திரையின் 50ஆம் ஆண்டு நிறைவும் இந்த பயணத்துடன் அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்குலக மற்றும் கீழைத்தைய திருச்சபைகளிடையே நிலவிய சுமார் 900 ஆண்டுகால முரண்பாடுகளை களைய பாப்பரசர் 6ஆம் போலின் யாத்திரையே உதவியதாக கருதப்படுகிறது.
கடுமையான ஆத்திரம் மற்றும் வன் செயல்களுடனான எதிர்ப்புக்கு மத்தியில் நடக்கின்ற வங்கதேச பொதுத்தேர்தலின் வாக்களிப்பு தினத்தில் நடந்த மோதல்களில் குறைந்தது 12 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பு மிகவும் மந்தமாக இருந்திருக்கின்றது. பொதுமக்களிடம் வாக்களிக்க கூடாது என்று வங்கதேச தேசிய கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தடுக்க முயற்சித்த அதேவேளை தேர்தலை கண்காணிப்பதற்கான நடுநிலையான காவந்த அரசாங்கத்தில் இருந்து விலகியிருப்பதற்கு பிரதமர் ஷேக் ஹசீனா மறுத்துவிட்டார். தேர்தலை செல்லுபடியற்றது என்று அறிவிக்க நிர்பந்திக்கின்ற வகையில் திங்களன்று முதல் 48 மணி நேர பொதுவேல் நிறுத்தத்துக்கு எதிர்க்கட்சி
போர்த்துக்கலின் கால்பந்து நட்சத்திரம் இயூசேபியோவின் மறைவை ஒட்டி அந்நாட்டு அரசு 3 நாள் தேசிய துக்க தினத்தை அறிவித்திருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வீட்டில் இருந்த போது ஏற்பட்ட திடீர் நெஞ்சுவலியினால் உயிரிழந்த யூசேபியாவுக்கு 71 வயது. மொசாம்பிக்கில் யூசேபியா சில்வா ஃபெரைரா என்ற இயற்பெயருடன் பிறந்த அவர் சர்வதேச கால்பந்தாட்ட உலகில் முக்கிய பிரபலமாக அறியப்பட்டவர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்தி ஒன்று. மிகவும் வெப்பம் குறைந்த எரிபொருளை பயன்படுத்தி செலுத்தப்படும் ராக்கெட் ஒன்றின் உதவியுடன் இந்தியா இன்று வெற்றிகரமாக ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியுள்ளது. GSLV-D5 எனும் ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு எஞ்சினை கொண்டு இந்தியா GSLV ராக்கெட்டை ஏவி முதல் முறையாக இந்த சாதனையை படைத்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் TN கோபாலன்.
சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து முழுவதுமாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட அதிநவீன கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட GSLV-D5 இன்று ஞாயிறு மாலை 4:18 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்டு 17 நிமிடங்களுக்கு பிறகு GSAT-14 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை D5 விண்ணில் தெரிவு செய்யப்பட்ட வட்டப்பாதையில் செலுத்தியது. இன்று வெற்றிகரமாக செயல்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் தமிழகத்தின் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள திரவ எரிபொருள் ஆய்வு மையத்தில் உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் இங்கே நோக்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் ISROவின் தலைவர் K.ராதாகிருஷ்ணன் தங்கள் குழுவின் இடையறாத உழைப்பிற்கு அர்ப்பணிப்பிற்கு மேலும் ஒரு வெற்றி இது என்றார். ISROவின் வரலாற்றில் இது இன்னும் ஒரு மைல்கல் என கருதப்படுகிறது. இவ்வாறு கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்துவதில் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா மற்றும் பிரான்சிற்கு பிறகு இந்தியா உலகில் 6வது நாடு என்ற பெருமையினை பெறுகிறது. கடந்த 2010 முதலில் ஏப்ரலிலும் பின்னர் டிசம்பர் மாதத்திலும் 2 முறை கிரையோஜெனிக் ஏவுகணைகளை செலுத்துவதில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ISRO தோல்வி அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவில் இன்றைய வெற்றி மிக இனிமையானது என்கின்றனர் நோக்கர்கள். D5 ராக்கெட் 356 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர், GSLV ராக்கெட்டை பயன்படுத்தி ஒரு செயற்கைக்கோளை ஏவியுள்ளதன் முக்கியத்துவம் என்ன என்றும் இது எந்த அளவுக்கு ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது என்றும் பெங்களூருவில் இருக்கும் அறிவியல் எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
இதுவரை முக்கியமாக உள்ள ஒரு என்ஜின் ரஷ்யாவிலிருந்து விலக்கி வாங்கி அவைகளைத்தான் உபயோகப்படுத்தி பரிசோதனை செய்தார்கள். ஆனால் உள்நாட்டிலேயே செய்திருக்கும் இந்த என்ஜின் கிரையோஜெனிக், அதை உபயோகப்படுத்தி முதல் முறையாக 2010 செய்தாங்க. பரிசோதனை செய்யும் போது அது வெற்றிகரமாக இல்லை. அதற்கு பிறகு இன்றுதான் வெற்றிகரமாக இருக்கிறது. ஒரு வல்லரசாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம நாட்டிலேயே செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கம், அதனால் இதை செஞ்சிருக்காங்க. இதனால் இது பெரிய ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும். ராக்கெட்டுக்கு விசை அளிக்க ஆக்சிஜன் வேதிப்பொருளும் ஹைட்ரஜன் வேண்டும். உந்து விசையை மிக மிக குறைந்த வெப்பநிலைக்கு உள்ள ஆக்சிஜன், அதாவது -183°C, ஹைட்ரஜன் வந்து -253°C, அந்த மாதிரி ஒரு நீர்மொழி, இவற்றை சேர்த்து வெப்பத்தை உண்டாக்க 46,000 முறை ஒரு நிமிடத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு இறை குழாய் இயக்கி செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த என்ஜினையும் அதன் படிவத்தையும் அமைப்பது ஒரு மிக கடினமான சவாலாக இருந்தது. 2010 இந்த என்ஜின் இயக்கிய சில வினாடிகளுக்குள்ளேயே நின்று விட்டது. அதற்கு காரணம் இந்த இறை குழாய் ஓய்ந்து விட்டது, நீர்ம வழியும் சரியாக வரவில்லை. இவற்றை சரிபார்த்து இப்பொழுது செய்து வெற்றி கண்டுள்ளார்கள். இந்த மாதிரியான என்ஜின் இயங்க ஆரம்பிக்கப்படும் ஒரு நிலை அடைந்தால் மட்டும் போதாது, தொடர்ந்து இயங்க வேண்டும். அதாவது தொடர்ந்து 1000 வினாடிகள் இயங்க வேண்டும். அந்த மாதிரி இன்று 1000 வினாடிகள் இயங்கி அதற்கு வேண்டிய விசையை அளித்து வெற்றிகரமாக கொடுத்துள்ளது. சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் இதே மாதிரி செய்து பரிசோதிக்கப்பட்ட போது என்ஜின் வரைக்கும் இந்த பரிசோதனை செல்லவில்லை.
இப்போ இஸ்ரோவினுடைய தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இன்றைய வெற்றி இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றி என்றும் அது குறித்து தாங்கள் மிகவும் பெருமைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்ரோ அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரக்கூடும்?
இது போன்று மற்றும் ஒரு முறை பரிசோதனை செய்து இதே மாதிரியான இன்னொரு வெற்றி அடைந்த பிற்பாடே இந்த ராக்கெட்டை நடைமுறையில் கொண்டு வருவார்கள். அதற்கு பிறகு இன்னொரு ராக்கெட்டை இந்த சந்திராயன் 2 என்ற ஒரு திட்டத்தின் கீழ் மறுபடியும் நிலாவிற்கு சென்று அங்கு கோளிலிருந்து ஒரு வண்டியை இறக்கி நிலாவிலே செலுத்துமாறு ஒரு திட்டம் உள்ளது. இதற்கு மற்றொரு திட்டமும் உள்ளது, GSLV Mark 3 என்ற ஒரு திட்டம். அதாவது இன்றுள்ள விசையை விட பல மடங்கு அதிகமாக, அதாவது 20 டன் வரை ஒரு உந்து விசை கிடைக்கும் என்ற ஒரு அளவிற்கு சென்று அதையும் இப்பொழுது தயார்படுத்துகிறார்கள். அதாவது இத்தகைய ராக்கெட்டுகள் தான் பிற்காலத்திலே மீண்டும் பல திட்டங்களை அமைக்க உதவும்.
இனி வரக்கூடிய காலங்களில் வர்த்தக ரீதியில் பல நாடுகளினுடைய செயற்கை கோள்களை இந்தியா விண்ணில் அனுப்புவதற்கு இது வந்து ஒரு வர்த்தக ரீதியில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பை கொடுக்கும் அப்படின்னு இஸ்ரோ சார்பில் வாதிடப்படுகிறது. அது எந்த அளவுக்கு யதார்த்தம்?
ஏற்கனவே இதை விட சிறிய அளவிலே, அதாவது அதிக எடை இல்லாமல் அதிக தொலைவிலே போகாமல் இருக்கக்கூடிய ஒரு கோள்களை செலுத்தக்கூடிய PSLV என்ற ராக்கெட்டுகளை 24 முறை தோல்வி அடையாமல் தொடர்ந்து வெற்றிகரமாக செலுத்தியுள்ளார்கள். அதிலே பல நாடுகளுடைய கோள்களை ஏற்றி சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து செலுத்தப்படக்கூடிய ராக்கெட்டுகள் நம்பகரமாக ஒரு தரம் வாய்ந்த பொருளாக இருக்கும் என்ற ஒரு நிலை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதிக வலுவான ஒரு இந்த GSLV போன்ற அந்த ராக்கெட்டுகளையும் விட்டால் உலக ரீதியிலே பல தேவைகளுக்கு இதர நாடுகளுக்கு உதவும்படியாக, அதாவது வர்த்தக ரீதியிலும் அதற்கு திட்டங்கள் வரும் என்பதிலே ஐயமில்லை.
இன்றைக்கு ஏவப்பட்டது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா அப்படின்னு சொல்ல முடியுமா?
அது கண்டிப்பா சொல்ல முடியும். ஏனென்றால் தனிப்பட்ட முறையிலே பார்த்தால் கூட அமெரிக்கா போன்ற நாடுகளை விட மிக குறைந்த விலையில் தான் இந்த ராக்கெட் செலுத்தப்பட்டது என்று சொல்லலாம்.
பெங்களூருவில் உள்ள அறிவியல் எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் நிலவும் சீரற்ற மோசமான வானிலை காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு இடம்பெயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
திருகோணமலையிலிருந்து 200 கிலோமீட்டர் கிழக்கே ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக வடபகுதி கடல் பெரும் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் கரையோரத்தில் பல இடங்களில் கடும் காற்றும் மழையும் பெய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய மாவட்டங்களில் இதனால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில இடங்களில் கடல் நீர் கரைக்குள் புகுந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. முல்லைத்தீவில் நிலைமை எப்படி இருக்கின்றது என்று அந்த மாவட்டத்தின் மாகாண சபை உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சிலாவத்தை தொடக்கம் செல்வபுரம் வரையான பகுதிகள் நான் கரையோரமாக பார்த்தேன். கடல் சீற்றத்தோடு காணப்பட்டது. கடும் மழையும் பெய்து கொண்டிருந்தது. காற்றும் மிக அகோரமாக இருந்தது. கடல் கொந்தளிப்பின் காரணமாக 5-6 அடி உயரம் அளவுக்கு கடல் மேலெழும்பி அலை அடித்துக் கொண்டிருந்தது. கடல் தண்ணி ஒரு 3 மீட்டர் தூரம் அளவுக்கு கடல் தண்ணி வந்திருந்தது. கடற்கரை பக்கம் ஒருவரும் செல்லவில்லை. ஒரு 100 மீட்டர் தூரம் அளவுக்கு பாதுகாப்பான முறையில் மக்கள் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கொடுக்கப்பட்ட அறிவித்தலோடு இந்த படகுகள் எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்துக்கு அந்த மீனவர்கள் கொண்டு வந்து சேர்த்து விட்ட காரணத்தால் படகுகளுக்கு சேதங்கள் ஏற்படவில்லை. கரையோரத்தில் 100 மீட்டர் 180 மீட்டர் தூரத்தளவுக்கு மக்கள் குடியிருப்புகள் இப்போது இல்லை. இருந்தும் அதை அண்டி உள்ள பகுதிகளில் இருந்த மக்கள் கூட தங்களுடைய உறவினர்களின் வீடுகளுக்கு இன்று காலை கிடைத்த அறிவித்தலோடு உறவினர்களின் வீடுகளுக்கு பாதுகாப்பாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்திருந்தார்கள். கொக்குழாய் தொடக்கம் மாத்தளன் வரைக்கும் உள்ள பகுதிகளில் மீள் குடியேற்ற செய்யப்பட்ட மக்களுடைய பல இடங்களுக்கு நான் நேரில் சென்று இன்று அவதானித்தேன். இந்த கடுங்காற்றினால் ஓலை குடிசைகள், கொட்டில்கள் போன்ற வீடுகளில் இருப்பவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இப்படியான கொட்டில்களில் உள்ள குடும்பங்கள், 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் உறவினர் வீடுகளிலே இருக்கின்றார்கள்
என்றார் ரவிகரன் அவர்கள். சீரற்ற காலநிலை தொடரும் என்றும் இன்று இரவு காற்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் காலநிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய மத்திய அரசின் அழைப்பின் பேரில் இந்தியாவரும் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னாவை தமிழக மீனவர்கள் டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளன. தமிழக மீனவர்கள் பிரதிநிதிகளின் வேண்டுகோளுக்கு அமையவே இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக கூறும் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் ஆலோசகர்களில் ஒருவரும் இலங்கை இந்திய மீனவர் சங்க அமைப்பின் இலங்கை இணைப்பாளருமான PS அந்தோனிமுத்து அவர்களிடம் கூடுதல் தகவல்கள் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கையில் உள்ள மீனவ பிரதிநிதிகளுக்கும் தமிழக மீனவ பிரதிநிதிகளுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அண்மையில் தமிழக மீனவ பிரதிநிதிகளிடம் பேசியிருந்தார். அதன்படி அந்த பேச்சுவார்த்தைக்கான திகதி இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கோ அல்லது அமைச்சுக்கோ கிடைக்கவில்லை. கிடைத்த பின்பு இலங்கையில் இருந்த மீனவ பிரதிநிதிகள் தமிழகம் சென்று தமிழக மீனவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.
இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் டெல்லிக்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர் தமிழக மீனவர்களையும் சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடு எதுவும் திட்டமிடப்பட்டிருக்கிறதா?
ஆமாம், அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையிலான ஒரு குழு இலங்கையிலிருந்து புதுவையில் சென்று உத்தியோகபூர்வமாக இலங்கை இந்திய மீன்பிடி துறை சம்பந்தமான பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது. இதே நேரத்தில் இந்தியா செல்லும், அதாவது புதுவையில் செல்லும் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களை தமிழக மீனவ பிரதிநிதிகள் சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை நான் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களுடன் தெரிவித்த பொழுது அவரும் இதனை ஏற்றுக்கொண்டதுடன் இந்த தமிழக மீனவ பிரதிநிதிகளை புதுடெல்லியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து இணைப்பாளராக செயற்படுமாறும் எனக்கு பணித்துள்ளதுடன் அவ்வாறு நான் நேற்று கொண்ட நடவடிக்கையின் பயனாக தமிழகத்திலிருந்து தமிழக மீனவ சங்க அமைப்பின் ஆலோசகராக செயற்பட்டு வரும் திருவாளர் என் தேவதாஸ் அவர்களுடைய தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு குழுவினர் புதுடெல்லி செல்வதற்கான ஆயத்தங்களை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழக மீனவர் அமைப்பு பிரதிநிதிகள் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான திகதி தீர்மானிக்கப்பட்டு விட்டதா?
புதுடெல்லியில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கான திகதியும் சென்னையில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தைக்கான திகதியும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்படவில்லை. நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று நாங்கள் விசுவாசமாக நம்புகிறோம்.
இந்த தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை மீனவர்கள் இடையில் நடைபெறுகின்ற இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்படும் என்பது போன்ற நிகழ்ச்சி நிரல் எதுவும் உங்கள் தரப்பில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா?
இதுவரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் என்று உள்வாங்கப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு நிகழ்ச்சி நிரல் உள்வாங்கப்படலாம், அதையெல்லாம் விடுத்து இந்த இரு நாட்டு மீனவர்களுடைய கைது செய்யப்பட்டுள்ள இந்த மீனவர்களுடைய விடுதலை மற்றும் எதிர்காலத்தில் இந்த மீனவர்கள் எல்லை தாண்டாது, இரு நாட்டு மீனவர்களையோ அல்லது பலத்தையோ அளிக்காது இருப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை கொண்டதாகவே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும்.
இதே நேரம் வடக்கு மாகாண மீனவர் பிரதிநிதிகளை தமிழகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த குழுவில் இன்னும் உள்ளடக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் அண்மையில் வெளியாகி இருந்தது, அது உண்மையா?
இது உண்மை அல்ல, உண்மைக்கு மாறான செய்தி, முற்று முழு பொய்யான செய்தி. இந்த செய்தி பத்திரிகைகள் ஊடகங்களில் வந்த உடனேயே நான் கடந்த வெள்ளிக்கிழமை நண்பர்கள் மீன்பிடித்துறை அமைச்சின் அகில இலங்கை மீனவ சம்மேளனத்தின் செயலாளர் திரு பிரேமசிரி அவர்களை நேரடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். பேச்சுவார்த்தை நிச்சயமாக வடபகுதி மீனவர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அல்லாத ஒரு பேச்சுவார்த்தை அல்ல.
மொத்தமாக எத்தனை பிரதிநிதிகள் தமிழகம் செல்கிறார்கள்? அதில் தமிழ் மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
இதில் 10 மீனவர்கள் தமிழ் மீனவர்களாகவும் மிகுதி 5 பேர் கல்பட்டி புத்தளம் மற்றும் தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு 5 பேர் அடங்கலாம். மொத்தமாக எல்லாமே 15 மீனவ பிரதிநிதிகள் பங்குபற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
இலங்கை இந்திய மீனவர்கள் சங்க அமைப்பின் இலங்கை இணைப்பாளர் அந்தோணிமுத்து. ஈராக்கின் கேந்திரிய முக்கியத்துவம் வாய்ந்த நகரான ஃபலூஜாவை அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகளிடம் ஈராக்கிய அரசாங்கம் இழந்துவிட்டது. இதுகுறித்து பிபிசியின் இஎன் பூத் அவர்களின் செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன்.
ஈராக்கின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரான ஃபலுஜாவை அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகளிடம் ஈராக்கிய அரசாங்கம் இழந்துவிட்டது. ரமாடி நகரில் திங்களன்று சுன்னி அரபுக்களின் எதிர்ப்பு முகாம் ஒன்றை ஈராக்கிய அரசப்படைகள் தகர்த்ததை அடுத்து சண்டைகள் அங்கு ஆரம்பமாகின. தீவிரவாதிகளின் குழுக்கள் அழிக்கப்படும் வரை பின்வாங்கப் போவதில்லை என்று ஈராக்கிய பிரதமர் நூரி அல் மலிகி அவர்கள் கூறியிருக்கின்றார். ஃபலுஜா நெடுஞ்சாலையில் அல் கைதாவுடன் தொடர்புடைய சுனி முஸ்லீம் தீவிரவாதிகள் வெட்டி கொண்டாடுவதாக கூறி இணையத்தில் வெளியிடப்பட்ட வீடியோ இது. அல் அம்பார் மாகாணத்துக்கான ஒரு அழைப்பு என்று கூறுகின்ற இவர், இவை பிரதமர் மலிகியின் வாகனங்கள், அவரை விரைவில் நாங்கள் முடிப்போம் என்று கூறுகின்றார். அரசு எதிர்ப்பு பழங்குடியின போராளிகளின் ஆதரவுடனான தீவிரவாதிகள் மேற்கு ஈராக்கிய நகரான ஃபலுஜாவை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக அறிவித்த நிலையில் இந்த வீடியோ வந்திருக்கின்றது. பக்தாத்துக்கு மேற்காக ஃபலுஜா நகர் சிரியாவின் எல்லையில் இருக்கின்ற அல் அன்பார் மாகாணத்தில் இருக்கின்றது. அருகே இருக்கின்ற ரமாடி நகரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் இரண்டு தரப்பும் கடுமையாக மோதுகின்றன. ஈராக்கில் அல் கைதாவின் மாற்றியமைக்கப்பட்ட ஒரு வடிவமான ஐசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் லெவாண்ட் அமைப்பின் உறுப்பினர்கள் திங்களன்று நகரப்பகுதிகளை முற்றுகையிடத் தொடங்கிய பொழுது சண்டை ஆரம்பமாகியது. அரசாங்கத்தின் பதிலடியும் கடுமையாக இருந்தது. ஆயுதப்படையினர் அந்த பிராந்தியமெங்கிலும் அல் கைதா எதிர்ப்பு பழங்குடியினருடன் சேர்ந்து சண்டையில் ஈடுபட்டார்கள். ஒரு இரவு முழுவதும் கடுமையான சிறுத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அரசு படையினரும் உள்ளூர் போலீஸ்காரர்களும் நகரின் எல்லைக்கு வெளியே துரத்தப்பட்டார்கள். பாக்தாதிலிருந்து பிரதமரின் செய்தி மிகவும் எளிமையானது.
இந்த கூட்டத்தை அழித்து அன்பார் மாகாண மக்களை அவர்களது அட்டூழியங்களிலிருந்து மீட்கும் வரை பின்வாங்குதல் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அன்பார் மக்கள் அரசிடம் உதவி கோரியிருக்கிறார்கள். பயங்கரவாதிகளிடமிருந்து தம்மை மீட்குமாறு கோரியிருக்கிறார்கள். படைகள் மாகாணத்துக்கு வெளியே செல்ல வேண்டும் என்று சில அரசியல்வாதிகள் கூறும் அதேவேளை அன்பார் மக்களோ படையினர் அங்கு திரும்பி வந்து தம்மையும் தமது கௌரவத்தையும் காப்பாற்றுமாறு கேட்கிறார்கள்
என்றார் பிரதமர் நூரி அல் மலிகி. பல மக்கள் மசூதிகளில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். விநியோகம் போதாததால் எரிபொருள் தட்டுப்பாடும் பொருட்களின் விலையும் கடுமையாக அதிகரித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. தற்போதைக்கு அரசாங்க படைகளை ஐசிஸ் தீவிரவாதிகள் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். அத்துடன் நெகிழ்வு நிலையில் இருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளில் அல் கைதாவின் வளர்ச்சியையும் அவர்கள் பலப்படுத்தியிருக்கின்றார்கள்.
நிகழ்ச்சியில் நிறைவாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 14 பாகம் தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். ஜனநாயகத்தை நோக்கி பயணித்து வருகின்ற பர்மா மாபெரும் மாற்றங்களின் நடுவே இருக்கிறது. இதில் தமிழர்களின் பங்களிப்பு குறித்தும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் இந்த வாரம் பார்ப்போம். ஞாயிறுதோறும் பொழுது உலரும் வேளையில் 50-60 ஆண்கள் ஒரு திடலில் கூடி இந்துக்களின் பெருமையை பறைசாற்றும் சமஸ்கிருத பாடலை பாடுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் 15 வயதுக்கும் குறைந்தவர்கள். இந்தியாவில் இயங்கும் ஹிந்துத்துவ அமைப்பான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் அமைப்போடு சித்தாந்த ரீதியாக இணைந்து இயங்கும் அமைப்பே இங்கிருக்கின்ற சனாதன தர்ம ஸ்வயம் சேவக் சங். அந்த அமைப்பின் ஷாக்கா என்ற பயிற்சி முகாமில் உடற்பயிற்சிகளோடு இந்து அடையாளமும் வளர்த்தெடுக்கப்படுகிறது. இந்த அமைப்பின் கொள்கைகள் குறித்து பயிற்சிக்கு பொறுப்பான மேகநாதன்.
இங்கே இருக்கிற சங்கம் வேலை இந்துக்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக வீக்லி ஒரு ஷாக்காங்கிற ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் பர்மாவில் மியான்மரில் இருக்கிறோம். மியான்மர் தேசபக்தியோடு இருக்கிறது தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
வெளிநாடுகளில் உள்ள கட்சிகளின் பெயரால் இங்கே அமைப்புகள் இயங்க முடியாது என்ற விதி இருப்பதால் பல அமைப்புகள் தங்களின் பெயர்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. பர்மா திமுகவின் சாதனைகளை விளக்குகின்றார் தற்போது தமிழர் அறநெறி கழகம் என்ற பெயரில் இயங்கும் அந்த கட்சியின் ஆரம்பகால உறுப்பினர் கோ கலைச்செல்வன்.
தமிழர்கள் தமிழர்களாய் வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையை நாங்கள் முன்வைத்தோம். ஒரு தமிழரை தமிழர் பார்க்கும் பொழுது ஜெயஹிந்த் என்று சொல்வார்கள், காரியதரிசி என்று சொல்வார்கள், அவைத்தலைவரை அட்ராசநாதிபதி என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை மாற்றி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
பர்மிய காங்கிரஸ் கட்சி 60 தேசிய மையத்தின் போது இந்தியாவிலிருந்து கப்பல்களை கொண்டு வந்து 1000 பேர் தாயகம் திரும்ப உதவியது. ஆனால் அதன் பிறகு அந்த கட்சி அழிந்து போய்விட்டது. தற்போது தமிழர்கள் மத ரீதியாக பிரிந்திருக்கின்றனர். தமிழர்களுக்கென இருந்த பொது அமைப்பு அழிந்து போனதால்தான் இந்த நிலை என்கின்றார் தமிழ் கல்வி வளர்ச்சி மையத்தின் துணைச் செயலாளரான ஆர் ஏ செல்வகுமார்.
சுதந்திரத்துக்கு முன்னாலே அரசியலில் ஈடுபட்ட தமிழர்கள் இருக்காங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்கள் இருக்காங்க. இதற்கு பின்னால் இங்கே அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அரசும் கொடுக்கல, நாங்களும் முயற்சிக்கல. இளமையமாக தமிழர் சங்கம்னு ஒரு சங்கம் இருந்துச்சு. அந்த தமிழர் சங்கம் வந்து எப்படின்னு கேட்டினா அந்த மத ரீதி இல்லாமல் அத்தனை பேரும் எல்லாம் ஒன்றா ஈடுபட்டாங்க, ஒன்றா தமிழ் இந்த சங்கத்தை காப்பாற்றினாங்க. ஆனால் இடையில் அந்த தலைவர் பதவி தேர்தல் தான் அந்த தேர்தலில் சீரழிக்கப்பட்டதால் அந்த அது மூடப்பட்டு அதுக்கு பின்னால் இந்த ஒற்றுமையாக கூட வேண்டிய நிலை இல்லாமல் போயிடுச்சு.
பல தமிழர்களின் வீடுகளில் காந்தி, நேதாஜி, காமராஜர், முத்துராமலிங்க தேவர் போன்றோரின் படங்கள் இருக்கின்றன. சுமார் 50 இராணுவ ஆட்சி இங்கே நீடிப்பதால் அரசியல் அமைப்புகள் என்று ஏதும் இல்லை. பர்மா சுதந்திரமடைந்த பிறகு பல பின்னடைவுகளை சந்தித்த தமிழர்கள் ஆங்சாங் சூச்சியின் போராட்டத்திலும் பெரும்பாலும் பார்வையாளர்களாகவே இருந்திருக்கின்றனர்.
தமிழர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இங்கே நடந்துச்சு 88 ஒரு பெரிய புரட்சி. அந்த புரட்சியில் அம்மா வெளியிலே கிளம்பும் பொழுது அவர்களுக்கு பின்னால் நாங்கள் எல்லாரும் கொடி பிடிச்சி இது பண்ணியிருக்கோம். ஒரு அவசரஸ்ட் வச்சு சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்க. அந்த பேச்சில் போய் நாங்கள் கலந்துக்குவோம், பேச்சை கேட்போம். அந்த பேச்சுக்கான செக்யூரிட்டிக்கெல்லாம் நாங்கள் அந்த அந்தந்த சமயத்தில் கொடுத்துருக்கோம்.
இப்போது தமிழன்ற முறையில் அவங்களை எப்படி பார்க்குறீங்க?
நம்பிக்கையோடு பார்க்குறோம். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் நேரு வளர்த்த பிள்ளைம்பாங்க. நேரு வளர்த்த பிள்ளை, நேரு குடும்பத்தை சார்ந்தவங்க, காந்தியோட வழியில் தான் நான் அமைதி போராடுறேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் அவங்க மேலே நாங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம்.
பர்மிய ஜனநாயக ஆதரவு கட்சித் தலைவர் ஆங் சாங் சூச்சியின் வீட்டின் முன்பாக தற்போது நாம் இருக்கின்றோம். இந்த நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாற்றங்களுக்கு இவர் தான் காரணமாக இருக்கின்றார். வீட்டின் முன்பு அவருடைய தந்தையின் உருவப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் இருவரும் கட்சியின் கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. உயர்ந்த மதில் சுவருக்கு பின்னால் அவருடைய வீடு இருக்கிறது. இங்குதான் பல ஆண்டு காலம் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்.
இராணுவ ஆட்சியின் கீழ் கடந்த 1990 நடைபெற்ற தேர்தல்களில் ஆங் சாங் சூச்சியின் கட்சி பெருவெற்றி பெற்றது. ஆனால் மக்கள் தீர்ப்பை இராணுவம் உதாசீனப்படுத்தியது. ஆங் சாங் சூச்சியை வீட்டுச் சிறையில் தள்ளியது. சர்வதேச அழுத்தம் காரணமாக ஆங் சாங் சூச்சி 2010 விடுவிக்கப்பட்டார். பல ஆண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பர்மாவுக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா விஜயம் செய்தார். பர்மிய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு அங்கீகாரமாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசு நிர்வாகம் தவிர சுரங்கத்தொழில் உள்ளிட்ட பல வர்த்தக நடவடிக்கைகளில் இராணுவம் இன்னமும் ஈடுபட்டு வருகிறது. இராணுவத்தின் எண்ணிக்கை 3.5 to 4 lakh வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 135 இனக்குழுவினர் இருக்கின்றனர். பல மொழி பேசப்படுகிறது. இருந்தும் 68% இருக்கும் பர்மியர்களின் மொழிதான் தூக்கி பிடிக்கப்படுகிறது. இதற்கு எதிராக 1 dozen மேற்பட்ட இனத்தவர் ஆயுத போராட்டங்களை அங்கே நடத்தி வருகின்றனர். தமிழர்கள் ஆயுதம் தூக்கவில்லை. நாட்டில் ஜனநாயகம் மாற்றம் ஏற்பட்டால் கூட அதன் மூலம் உடனடியாக அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்று தமிழர்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் தமது குறைகளை தீர்த்து கொள்ள ஜனநாயகம் சந்தர்ப்பங்களை வழங்கும் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கிறது.
நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க சூச்சினா ஒரு பிரியம். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு தியாகியோட மகள் இல்லையா, அதனால எல்லாருமே அவங்கள மதிக்கிறாங்க. இன வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல பேரும் மதிப்பும் இருக்கு.
அவங்க ஆட்சி வந்தால் தமிழர்களுடைய நிலை மாறுமா?
மாறும்னு எதிர்பார்க்குறோம்.
புதிய அரசியல் சாசனமானது நாடாளுமன்றத்தில் உள்ள இடங்களில் 25% இராணுவத்தினருக்கு ஒதுக்கியிருக்கிறது. தற்போதைய அதிபர் தேன்சென் உள்ளிட்ட 20 முன்னாள் இராணுவத்தினர் ஆட்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். 2010 நடந்த தேர்தலை புறக்கணித்த ஆங் சாங் சூச்சியின் கட்சி 2012 45 நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டு 43 வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆங் சாங் சூச்சி பொறுப்பேற்றிருக்கின்றார்.
We would like our parliament to be in line with genuine democratic values. It's not because we want to remove anybody as such. We just want
நிலப்பரப்பில் தென்னிந்தியாவை விட சற்றே பெரியது பர்மா. மக்கள் தொகையோ வெறும் 5.5 crore. இதில் 90% பேர் பௌத்தர்கள். அரசியலில் பர்மியர்களும் பொருளாதாரத்தில் சீனர்களும் முதன்நிலையில் இருக்கின்றனர். தமிழர்கள் யாரும் இதுவரை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகவில்லை. தமிழர்கள் திரளாக வாழாத சூழலில் இனிவரும் காலத்திலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற கருத்து இருக்கிறது. இது பற்றி கோ கலைச்செல்வன்.
ஆங் சாங் சூச்சி அவர்கள் அவருடைய கட்சி நிற்கின்ற பொழுது எந்த இயக்கமும் அதற்கு ஈடு கொடுத்து வர முடியவில்லை. ஒரு எம்எல்ஏ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வருவதற்கான ஓட்டுகள் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கு இல்லை. பர்மியர்களுக்கு இடையே இப்படி இருப்பதால் நாம் வந்து தனித்து நின்று வெற்றி பெறுவது அது இயலாது. அது வந்து அப்படி தனித்து நிற்பதை கூட நாங்கள் ஏற்கவில்லை. பர்மிய மக்கள் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களை தன் உறவினர்களாக பார்க்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து அவர்களுடைய அரசியல் கட்சியிலே நாமும் உறுப்பினராக இருந்து நம்முடைய பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த கட்சியின் சார்பில் எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். முதலில்
தமிழ் மக்களின் சமய வழிபாடுகளில் இராணுவம் இதுவரை தலையிட்டதில்லை என்றே அனைவரும் கூறுகின்றனர். அதே நேரம் தற்போது கண்டுவரும் மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஆழமானவை, நீடித்து நிற்கக்கூடியவை என்பது குறித்த சந்தேகங்களும் இருக்கின்றன. உதாரணமாக தனியார் தினசரி பத்திரிகைகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தணிக்கை பிரச்சனை இருக்கிறது. இது குறித்து நமது நல்ல காலம் என்று தமிழில் வரும் இதழின் தலைமை ஆசிரியர் எஸ்பி இந்திரன்.
செய்தி வெளியான பின்னால அதில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தப்பான விஷயங்கள் இருந்தாக்கா அந்த பத்திரிகையை அரசாங்கம் நிப்பாட்டிட்டாங்க.
அது மாதிரி எத்தனை பத்திரிகை நிப்பாட்டியிருக்காங்க?
இப்போ சுமார் 4-5 நிப்பாட்டப்பட்டுருச்சு ஒரு 6 months.
இறுக்கமான உள்நாட்டு சூழலால் அனைத்து தமிழர்களுக்கும் அறிமுகமான நபர் என்று யாரும் பர்மாவில் இல்லை. ஆங் சாங் சூச்சியின் கட்சியிலும் முக்கிய பொறுப்புகளில் தமிழர்கள் இல்லை. எனவே தமிழர்கள் நாடாளுமன்றம் செல்வது என்பது அடுத்த சில ஆண்டுகளில் சாத்தியப்படும் என்று தோன்றவில்லை. தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.